الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وروينا عن عمر بن الخطاب رضي الله عنه أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه أفضل الصلاة والتسليم சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊ தாபிஈன்கள், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், இறையில்ல மஸ்ஜிதில் இஃதிகாஃபுடைய நன்னியத்தோடு வந்த மந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் படைத்தவனை பயந்து தக்குவா செய்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியனுக்கும் அடுத்ததாக அன்பர்களாகி உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சில நாட்களை அவகாசமாக தந்திருக்கிறான். தவறவிட்டால் யாருக்கும் திரும்ப கிடைக்காது. ஒரே ஒரு தடவை தான் வாழப்போகிறோம். நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையை சாதாரணமாகவும் வாழலாம். இன்று சமூகத்தில் நிறைய பேர் இப்படித்தான் வாழ்கிறார்கள். பெருமதியான இந்த காலங்களை, நேரங்களை, அவகாசத்தை சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். காலையானவுடன் என்ன சாப்பிடுவது என்று யோசிக்கிறார்கள். பகலுக்காக எதை தேடலாம் என்று தேடுகிறார்கள். இரவு நேரத்தில் சில பணங்களோடு வீடு வந்து உறங்கி காலை எழுந்து திரும்பவும் அதே மாதிரியாக வாழ்க்கை தொடர்கிறது. சாதாரணமாக இப்படி நிறைய பேர் வாழ்க்கையில், அன்பானவர்களே, இந்த பெருமதியான கால நேரத்தை அவர்கள் அப்படி ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைத்தால் இல்லா மாஷா அல்லாஹ் சிலர் இதனுடைய பெருமதியை விளங்கி இருக்கிறார்கள். தான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நான் இங்கு இருந்தேன் என்பதற்காக, உலகத்தில் வாழ்ந்தேன் என்பதற்காக சில அடையாளங்களை, நல்லடையாளங்களை வைத்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி பழக வேண்டும். நான் ஒரு ஊரில் இருக்கிறேன் என்றால் அந்த ஊரில் என்னால் என்ன நலவு நடக்கிறது, நான் வைத்துவிட்டு செல்லும் நல்ல அடையாளம் என்ன, இதை ஒவ்வொரு மனிதனும் திட்டமிட்டு யோசிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, ஷரியத் இதை சிரமப்படுத்தவில்லை. நான் ஒரு நல்ல அடையாளத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்றால் அதற்கு வசதி இருக்க வேண்டும், அதற்கு பெரிய படிப்பு இருக்க வேண்டும், பெரிய அறிவு இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஷரியத் சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறது. அதில் முதலாவதுதான், நீண்ட காலம் இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு சதக்காவை செய்து விட்டு செல்லுங்கள். பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ பெரியவர்களின் பெயர்கள் இன்று வாழ்கிறது கிதாபுகள் என்ற பெயரில். அவர்களால் எழுதப்பட்ட நூல்களால் அவர்கள் வாழ்கிறார்கள். இன்று இந்த மஸ்ஜிதிலே இருக்கிறோம். சொகுசாக நிம்மதியாக இங்கிருந்து தொழுது விட்டு போகிறோம். அன்பானவர்களே, இங்கு சுற்றக்கூடிய ஃபேன் முதற்கொண்டு, இதற்கு போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் முதற்கொண்டு, இத்தனைக்கும் பின்னால் சில விரல் விட்டு என்ன முடியுமான சில நபர்கள் இருக்கிறார்கள். சில பொழுது கப்ரில் கூட இருக்கலாம். நமது நிம்மதிக்காக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் நோக்கில் அவர்கள் செய்த இந்த சின்ன முயற்சி எத்தனையோ பேருடைய மாடா மாளிகைகள் போன்ற வீடுகளுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கது. இதனுடைய நன்மைகள் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு போய் சேருகிறது. அவர்களுடைய பட்டோலை மூடப்படுவதில்லை. இதுபோல இன்னொரு அண்ணன் ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்தவர்கள் இன்று நிச்சயமாக அதற்குரிய பிரதிபலங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நிரந்தரமான சதகத்துன் ஜாரியா ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுடைய அடையாளமாக அது மாறுகிறது. அதுபோல இரண்டாவது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நல்ல அடையாளங்களில் உள்ளதுதான் இல்முன் யுன்தஃஉ பிஹி, மக்களுக்கு தேவையானதை படித்து கொடுத்து விட்டு செல்லுங்கள். ஆக குறைந்தபட்சம் என்னால் மார்க்க பிடிமானமுள்ள சிலர் உருவாக வேண்டும். இந்த ஆசை ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். எனக்கு என்ன ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறார், எனக்கு பேச முடியும், எனக்கு எழுத முடியும், எனக்கு இன்னொரு அண்ண விஷயங்களில் மக்களை தீனுடைய மார்க்கத்துடைய பற்றையும் பிடிமானத்தையும் உள்வாங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த வேதங்களுடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய இல்மை படித்து கொடுக்கக்கூடிய அன்பானவர்களே, அந்த அந்த பகுதியில் ஓரளவு என்ன முயற்சி நடந்திருக்கிறதா, நான் விட்டு செல்லக்கூடிய ஒரு நல்லடையாளம். இந்த இரண்டையும் விட மூன்றாவது ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக லேசான ஒன்று அதுதான், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளை சாலிஹூன்களாக வளர்த்து விட்டு செல்வது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, கவலையான விடயம், சில வீடுகளில் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய போனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இருக்கிற மதிப்பு பிள்ளைக்கு இல்லை. அதற்கு இருக்கக்கூடிய பெருமதி குழந்தைக்கு கிடையாது. ஏதோ நினைக்கிறார்கள், சாதாரணமாக வீட்டில் வளரக்கூடிய ஏனைய பூச்சி புழுக்களைப் போல இவன் வளரட்டும், நான் வளர்க்க தேவையில்லை. அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, இது நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதமான நல்லடையாளம். தவறிவிட்டோம் என்றால் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அவனுடைய பிச்சலத்தை ஒருவராலும் சீர்திருத்த முடியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, குழந்தைகள் என்று சொல்வது, பிள்ளைகள் என்று சொல்வது பெருமதி சொல்ல முடியாத ஒரு நியமத். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய சொத்து அதே. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை தான், பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை தான், ரெண்டு வாழ்க்கை இல்லை. ஆனால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் அவனுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு வாழ்க்கை வழங்கப்படுகிறது. இவர் வாழ்வார் 50-60 வருடங்கள், இவருக்கு 5 குழந்தைகள் என்றால் மேலதிகமாக 250 வருடம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, எப்பொழுது அந்த குழந்தைகளை பிள்ளைகளை நாம் அந்த மதிப்போடு எனக்கு தரப்பட்ட இரண்டாம் ஒரு வாழ்க்கை என்ற எண்ணத்தோடு பார்க்க ஆரம்பிப்போமோ, அது ஒரு பாடசாலையாக இருக்கலாம், சாதாரண மக்தபாக இருக்கலாம்,
ஒரு வீட்டில் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருக்கலாம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், யாரும் ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு குழந்தையை பார்த்து இவன் ஒரு தனி மனிதன் என்று நினைக்கவானம், இவன் ஒரு தனியால் என்று நினைக்கவானம், அவனுக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறதே, ஒரு சமூகம் மறைந்திருக்கிறது. உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, சிலரை பார்க்கிறோம் அவருடைய பரம்பரை 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 என்று இன்று வரைக்கும் விரிந்து கொண்டு செல்கிறது. இன்னும் சிலர் பெரிய வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தார், கண்ணியங்களோடு வாழ்ந்தார், ஒரு குழந்தை தான் கிடைத்தது, அந்த குழந்தைக்கும் குழந்தை இல்லாமல் இறந்து போய்விட்டது, அப்படியே அந்த பரம்பரைக்கு முற்றுப்புள்ளியிடப்பட்டு விட்டது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனித சஞ்சாரத்தை படைப்பதற்கு அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு 100 பேரை படைச்சு விட்டிருக்கலாம், ஆரம்பத்திலே ஒரு 100 பேரை படைச்சு விட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னத் அப்படி இருக்கவில்லை. அல்லாஹ் ஒரு விடயத்தை மனிதர்களுக்கு உணர்த்த விரும்பினான். முதலாவது படைத்தது ஒரு மனிதனை, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலாவில் இருந்து ஹஜ்ரத் ஹவ்வாவை படைத்தான். அவ்விருவர்களும் திருமணமாகி அவ்விருவர்களுக்கும் குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் என்று பெருகி அவர்களுக்கு மத்தியில் திருமணமாகிதான் இன்று 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகத்திலே வாழ்கிறோம். ஒரு மனிதனின் மூலமாக இத்தனை சமூகம் மறைந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஆகவே முதலாவதாக நானும் நீங்களும் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழந்தையை ஒரு சமூகம் என்று பாருங்கள், இது ஒரு சமுதாயம் என்று பாருங்கள். இன்ன இப்ராஹிம கான உம்மா, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மத் என்று சொல்கிறான், உம்மத் என்று சொல்கிறான், ஒரு சமூகம் உம்மத் என்றால். அன்பானவர்களே, குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அலாதியானது. நிறைய பேர் அதை அனுபவிக்க தவறிவிட்டோம், அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது, பின்னால் இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் ஞாபகப்படுத்தலாம். குழந்தைகள் என்பவர்கள் அலாதியான சில இன்பங்களை பெற்றோருக்கு தரக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய சந்தோஷங்களை பேசியிருக்கிறான், நிறைய சந்தோஷங்களை பேசியிருக்கிறான். அதிலும் இந்த குழந்தைகளுடைய சந்தோஷத்தை பேசும் பொழுது வித்தியாசமான ஒரு வார்த்தையை பாவித்து சொல்கிறான், குர்ரத்து அயுன், குர்ரத்து அயின், கண் குளிர்ச்சி. குழந்தைகளுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பெயர் கண் குளிர்ச்சி. ஏன் அலாதியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான்? அலாதியான இன்பம் அந்த குழந்தைகளில் இருந்து பெற்றோருக்கு கிடைக்கிறதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை பக்கத்தில் வச்சுட்டு செய்த துவா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எனக்கும் உங்களுக்கும் அதை படிச்சு தாரான். இந்த துவாவை கேளுங்க, ரப்பனா ஹப் லனா من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. يا الله நமது மனைவிமார்களின் மூலமாக, நமது குழந்தைகளின் மூலமாக கண் குளிர்ச்சியை நமக்கு தருவாயாக. கண் குளிர்ச்சின்னா என்ன? சிலர் நினைக்கிறார்கள் மாசம் மாசம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பணம் தாரார் மகன், வெளிநாட்டுக்கு போனாலும் என்ன மறக்கல்ல, அதனால கல்யாணம் முடிச்சு போனாலும் என்ன மறக்கல்ல, கண் குளிர்ச்சியான புள்ள. இதுக்கு எந்த இமாமும் எந்த விளக்கத்தையும் இப்படி சொன்னது கிடையாது. அன்பான சகோதரர்களே, கண் குளிர்ச்சியான இமா குழந்தை என்றால் யார்? அடுத்த வரியில் குர்ஆன் பேசுகிறது, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமன், இம்மையிலும் மறுமையிலும் சாலிஹூன்களுடைய ஒரு கூட்டத்தை தயார் செய்யக்கூடியவர்கள். எனக்கு 5 பிள்ளைகள் என்றால் அந்த 5 பிள்ளைகளும் அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் விடாமல் தொழுகிறார்களா, எனக்கு கிடைக்கும் கண் குளிர்ச்சி. அதை நிச்சயமாக மறுமையில் உயிர் பிரியும் நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் பார்ப்பான் அந்த முறையில் வளர்த்திருந்தால். அன்பான சகோதரர்களே, பில் பே பண்றதுக்கு பேரல்ல கண் குளிர்ச்சியான குழந்தை என்று சொல்வதே. சாலிஹான, அல்லாஹ்வுடைய மார்க்க விடயங்களில் பிடிமானம் உள்ள குழந்தைகள் உருவாக்கப்படுகிறதா, அந்த வீட்டிலே பரக்கத்தோ பரக்கத்து தான். அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். எங்களுக்கு மோதலாம், எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், யா அல்லாஹ் எனது பரம்பரையில் எனது பிச்சலத்தில் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் செய்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது, அதற்கு ஒரு ஆண் குழந்தை, அதற்கு ஒரு ஆண் குழந்தை. இறுதியாக சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு என்றும் அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுத்தான். சிறுபிராயத்திலே அல்லாஹ் வஃபாத்தாக்கினான். பெண் குழந்தை குறிப்பாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் பிறக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இரண்டு பேரர்கள் மூலமாக இன்று முழு உலகத்திலும் அந்த வம்சத்தை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இது போல உலகத்தில் ஒரு பரம்பரையை கூட காட்ட முடியாது. மகனை வச்சுக்கொண்டு கேட்கிறார்கள், ரப்பனா வப்அத் ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். குழந்தைகளை வைத்துக் கொண்டு திட்டமிடுகிறார்கள், எனக்கு நாலு புள்ள, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நிமிடம் உட்கார்ந்து எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை திட்டமிட்டதுண்டா? அன்பானவர்களே, அந்த சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த திட்டம் இருக்கிறது, யா அல்லாஹ் எனக்கு பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு உன்னை பற்றி சொல்லக்கூடிய நல்ல ஒரு தூதுவரை அனுப்பு. அல்லாஹு தஆலா யாரை தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? அந்த துவாவுடைய கபூலியத்துக்காக சையீதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள். மஜ்மூ ஸவாயிதில் ஹதீஸ் இருக்கிறது, அன தஅவது அபி இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனது உங்களுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவுடைய பரக்கத் என்றார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் குழந்தைகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறானா? முதல் கட்டமாக அதை பாக்கியமாக நினைப்போம். இரண்டாவது, அவர்கள் எனக்கு அமானிதம் என்ற உணர்வை எடுப்போம். அவர்களுக்காக முதல் கட்ட நடவடிக்கையாக ஆக குறைந்தபட்சம் திட்டமிட்டு அவர்களின் எதிர்காலத்திற்காக துவா செய்வோம். அன்பானவர்களே, சிலர் நினைக்கிறாங்க, புள்ள வந்து வளர்ந்துட்டான், அவனுக்கு இதுக்கு பின்னால் எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது. இல்லை, யாரோ சமூகத்தை திருத்த நினைச்சோம், திருத்த முடியல, ஏசலாம், இதுக்கு பின்னால் இவங்களை திருத்த இயலாதுன்னு சொல்றது வேற விஷயம், சொல்லக்கூடாது, வேற விஷயம். அன்பானவர்களே, எலும்பி நிற்க முடியாமல் கால் கை கூட வளம் இல்லாமல் இருந்த ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை எனக்கு கட்டுப்பாட்டில் தான் தந்தான். அந்த குழந்தையை நான் தான் எழுப்பி விட வேண்டும், நான் தான் நடக்க பழக்க வேண்டும், நான் தான் அப்பா என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், நான் தான் பாப்பா என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு, அதாவது ஒரு சக்தியை பெற்றோராகிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்து தான் அந்த குழந்தைக்கு, அதாவது அன்பானவர்களே, வளர்த்து தா என்று சொல்கிறான். குறை சொல்ல முடியாது. என்ன காரணத்தை சொல்வது? நமக்கு தெரிந்த சில விஷயங்களாக இருந்தாலும் சரிய சில வழிகாட்டல்களை சொல்லி இருக்கிறது. ஒரு புள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும்? அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, சரியத் எதையும் சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் மிக, அதாவது மிகப்பெரிய ஒரு ரகசியம் மறைந்திருக்கும். நம்முடைய பார்வையில் ஒரு சின்ன விஷயமாகி எப்பவுமே சரியத்துடைய முறை என்னென்றால், இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பாருங்க, பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதற்கு சொல்லக்கூடிய தீர்வு சிறியதாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய சுகஹீனமாக நோயாக இருக்கட்டும், ஃபாத்திஹத்தில் கிதாபி ஷிஃபாஉம் மின் குல்லிதா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க, உங்களோட எல்லா நோய்க்கும் நிவாரணம் இருக்கிறது. இதை நம்புறதுதான் பிரச்சனை. எவ்வளவு பெரிய நோயாக இருக்கட்டும், ஃபாத்திஹாவில் ஷிஃபா இருக்கிறது. ஒரு பெனடோல்ல உள்ள நம்பிக்கை என்ற எங்களுக்கு இல்லை, அதுல அங்குதான் பிரச்சனை, ஃபாத்திஹாவில் அல்ல, அந்த நம்பிக்கையில். உங்களோடு யாராவது கோபமாக இருக்கிறார்களா, அன்பு வர வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்? 100,000 பணம் கொடுக்க வேண்டும், அது கொடுக்க வேண்டும், சலாம் சொல்லுங்கள், அஃசு சலாம பைனக்கும், சலாம் சொல்லுங்கள். யாருடைய வாழ்க்கையில் அதிகமாக சலாம் சொல்லும் வழக்கம் இருக்குமோ, மக்கள் எவ்வளவுதான் அவரோடு கோபமாக நடந்தாலும் அவரோடு மக்களை உறவான அன்பர்களாக ஆக்கிற வரைக்கும் அல்லாஹ் மௌத்த கொடுக்க மாட்டான். இது உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள். இது சலாத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி. அன்பான நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இது போல ஹதீஸ் சொல்கிறது, ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு முதல் கட்டமாக என்ன செய்ய வேண்டும் ஒரு வாப்பாவும் உம்மாவும்? என்ன சொல்கிறது ஷரியத்? முரு அவுலாதகும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சப்இ ஸனீன். உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் தொழுமாறு சொல்லுங்கள். தொழுகைய சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு அமல். தொழுகையே சொல்லப்படுவதாக இருந்தால், தொழு என்று ஒரு மகனை பார்த்து சொல்லப்படுறதா இருந்தால், அதை விட குறைந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமல்கள் கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். நீ உண்மையைத்தான் பேச வேண்டும், பொய் பேசக்கூடாதே, நல்ல பண்புகளை பழக்குவதே, சலாம் சொல்லி பழக்குவதே, இது போன்றவைகளை அன்பானவர்களே, 7 வயதில் தொழுமாறு ஏவு என்றால் தொழுகை சொல்லப்பட்டிருக்கிறது, அதோடு சம்பந்தப்பட்ட அத்தனையும் அங்கு வரும். அதற்கு முன்னாடி நாம் அலட்ட தேவையில்லை. இன்னைக்கு சிலருக்கு ஆர்வக்கோளாறு, சில விஷயங்கள் வர முன்னாடி 7 வயசுக்கு முன்னாடியே 2 வயசுலேயே அவனை நிர்பந்திச்சு பள்ளிக்கு அனுப்புறார், 4 வயசுலேயே நிர்பந்திச்சு பள்ளியை கூட்டிட்டு வரார். இது எந்த வித சரியத்தையும் ஒரு ஹத்தை போட்டிருக்கிறது. 7 வயசுல தொலை சொல்லு, அதுக்கு முன்னால விளையாட்டு பருவம். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடுமையாக கண்டிப்பார்கள் இது சம்பந்தமாக. அல்லாஹு தாலா தான் மனிதனை படைத்தவன், அவர்களது உணர்வுகளை படைத்தவன், அவனுக்கு தெரியும் இந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று. அன்பானவர்களே, 7 வயது வந்துவிட்டால் குழந்தைக்கு தொழுமாறு சொல்லுங்கள். 10 வயதாகியும் தொழாமல் இருந்தால் வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ அஷ்ரி ஸினீன், காயம் ஏற்படாத விதத்தில் கண்டிக்கும் முகமாக அடியுங்கள். எவ்வளவு ஒரு அழகான வழிகாட்டல் இது. 7 வயதுக்கு முன்னால் அந்த குழந்தை நிர்பந்திக்கப்படக்கூடாது. தப்பு கிடையாது பள்ளி கூட்டிட்டு வாரது, நிர்பந்திக்கப்படக்கூடாது. நாம் என்ன செய்கிறோம், அந்த ஆர்வக்கோளாறில் சிறுபிராயத்தில் நிறைய செய்ய நினைக்கிறோம். இந்த அளவுக்கு முஃப்தி தகி உஸ்மானி அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு துவாவை படித்துக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ட நேரம் என்ன துவா ஓதுறது, பாத்ரூம் போற நேரம் என்ன துவா, இதை விளையாட்டோடு விளையாட்டாகத்தான் படித்துக் கொடுக்க வேணும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, 10 வயது ஆகும் பொழுது நாமெல்லாம் ஒரு நிலைக்கு வருகிறோம், இவன் இதற்கு பின்னாடி திருந்த மாட்டான். 7 வயதுக்கு முன்னால் கடமையே இல்லாத நேரத்தில் நாம் செய்த முயற்சிகள் கடமையான நேரத்தில் ஏன் விட்டு விடுகிறோம்? 10 வயதானால் அடிக்க சொல்கிறது. அடித்தாவது மார்க்கத்தில் மார்க்கத்துடைய அந்த பற்றை, தொழுகையை அவனிடத்தில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, சிலருக்கு இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகம் வாரது. என் மகன் 14 வயசு பருவ வயது அடைஞ்சிட்டான், பருவத்துக்கு வந்து விட்டான், சொல்ற பேச்சு கேட்கிறான் இல்ல, பொய் சொல்றான், தொழுறான் இல்ல, எதை சொன்னாலும் கோபம் வருகிறது, காலை நீட்டி உதைக்க பாக்கிறான், கையை நீட்டி அடிச்சு பாக்கிறான், நிறைய சொல்கிறோம். இவன் செய்யற பாவத்துக்கெல்லாம் எனக்கும் தண்டனை கிடைச்சுமா என்று ஒருத்தர் கேட்டார். மகன் செய்யற பாவத்துக்கு வாப்பாக்கு தண்டனை இருக்கிறார், நிறைய பேர் கேட்கிற ஒரு சந்தேகம் தான் இது. இதுக்கு பதில் இருக்கிறது. எந்த குழந்தையை 7 வயது வரும் பொழுது அந்த குழந்தைக்கு தொழுகையை படித்து கொடுத்து, 10 வயது வந்தும் தொழாமல் இருக்கும் பொழுது அடித்து அவனோடு நடந்து, அதற்கு பின்னால் முறையாக இவைகளை செய்தும் 15 வயதுக்கு பின்னால் அவன் தவறு செய்தால் உங்களுக்கு குற்றம் கிடையாது. அப்படி இல்லாமல் காலம் கடந்த பின்னால் 15 வயதில் தான் அவனை வளைக்க நினைக்கிறோம், இவர்கள் நிச்சயமாக அந்த குழந்தையின் குற்றத்தில் பங்குதாரர்கள். இதை ஃபத்வாவாக எழுதியிருக்கிறார்கள். அன்பான நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, 7 வயது என்றது பிறை கணக்குப்படி, சந்திர கணக்குப்படி 7 வயது என்றது ஒரு வாப்பாக்கு தெரிய வேண்டும். ஏண்ட மகனுடைய, மூத்த மகனுடைய 7வது வயது இந்த இத்தனாம் மாசம் இத்தனாம் திகதி வருகிறது என்று வாப்பாவுக்கு தெரிய வேண்டும். இல்லாததெல்லாம் செய்யறோமே, எனது கடமை இது, இது சாதாரணமாக நினைக்க வேணாம். ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பதே. அப்படி செய்திருந்தால், நாம் அந்த பேர்த்டேக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இதற்கு கொடுத்திருந்தால், மகன் அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்னைக்கு 6 வயசு, அடுத்த வருஷம் பிறை கணக்குப்படி உங்களுக்கு இத்தனாம் மாசம் இத்தனாம் தேதி 7 வயசு ஆகுது, இந்த உங்களுக்கு புக்கை வாங்கித்தாரேன், இதை படிங்க, இதை வாசிங்க, இதை சொல்லிக் கொடுங்க, இப்படித்தான் ருக்கு, இப்படித்தான் சுஜூத், இதுதான் ஓத வேணும், இப்படித்தான் பாத்திஹா, இப்படித்தான் அத்தஹியாத் என்று அந்த உம்மா சொல்லி கொடுத்திருந்தால், இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய ஊரிலே தொழுகையாளிகளாக இருப்பார்கள். கவலையான செய்தி, சென்ற 3 நாளைக்கு முன்னால் ஒரு 10 வாலிபர்களை நமது ஊரை சேர்ந்த, இது மிம்பரில் வைத்து சொல்கிறோம், பொய் அல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், 10 வாலிபர்களை சந்தித்து அவர்களுடைய அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்டேன், உங்களோட வாழ்க்கையில இந்த சில நாட்களாக என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஒரு விடயத்தை மையப்படுத்தி கேட்டோம். என்ன தெரியுமா பதில் சொன்னார்கள்? ஹசரத், என்ற வாழ்க்கையில எனக்கு இப்ப 17 வயசு. இது 10 பேரும் சொன்ன பதில். 17 வயசு. என்ற வாழ்க்கையில பூர்த்தியாக ஒரு ஜும்ஆ தொழுத நாள் இன்றைக்கு தான், இந்த கிழமை தான். எங்கேயும் அல்ல, எங்கட விளம்புடையிலே பூர்த்தியாக. அவர் கேட்டாராம், ஜுமாக்கு முன்னால ஒரு அப்பா அசாவை எடுத்துக்கொண்டு ஏதோ சொன்னாரே அரபால், அது என்ன சொல்றார்? இன்றைக்கு தான் நான் கேட்கிறேன், இப்படி நீக்கிதா? அவருக்கு ஒரு ஆச்சரியம். இதுக்கு யார் பொறுப்புதாரி? இதற்கு பொறுப்புதாரிகள் பெற்றோர்கள், இதற்கு பொறுப்புதாரிகள் ஆசிரியர்கள், இதற்கு பொறுப்புதாரிகள் இமாம்கள், இதற்கு பொறுப்புதாரிகள் கண்ணியமான நிர்வாகிகள். ஒவ்வொருத்தரும் இதற்கு பொறுப்புதாரி. இதுல யாரும் அலட்சியம் செய்துவிட்டு யாரோ ஒருவருடைய மகன் எவனோ ஒருவருடைய மகன் என்று தப்பிக்க முடியாது. அல்லாஹு தஆலா நிச்சயம் இதை கேட்க போகிறார். அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, ஜுமாவுடைய ஹாலாத் இதென்றால் யோசிச்சு பாருங்க. அவன் பருவ வயது அடைஞ்சி அவனுக்கு குளிப்புடைய ஃபர்து தெரிஞ்சிருக்குமா? 5 நேரம் தொழுவுறானே ஃபாத்திஹா தெரிஞ்சிருக்குமா? அத்தஹையாத் தெரிஞ்சிருக்குமா? ஆஹ், அன்பானவர்களே, மிக கவலையான செய்திகள் தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்கிறது. இதை யாரும் மறைக்க நினைக்க வேணாம். இதெல்லாம் நாம் முயற்சி செய்து மாற்றி அமைக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தயவு செய்து பின்னால் இருக்கக்கூடிய வாலிபர்கள் உள்ளுக்கு வாங்க, இல்லாட்டி மேல போங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அதனால் அன்பான வாலிபர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வயது இருக்கிறதே, 7 வயதுக்கும் 10 வயதுக்கும் இடைப்பட்ட இந்த வயதில் தான் ஒரு குழந்தை மாறுகிறது. வளைக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பின்னால் அந்த குழந்தையில் செய்யக்கூடிய முயற்சிகள் பலனளிக்காது. எப்பொழுதுமே ஒரு குழந்தை சிறுபிராயத்தில், அதற்கு நமது வீடு பெரிதாக இருக்க வேணும், நமக்கு வசதி வாய்ப்பு இருக்க வேணும், எங்களோட வீட்டுல வாகனம் இருக்க வேணும், இது அந்த பிள்ளைக்கு தேவையில்லை. மிக லேசான முறையை சரிய சொல்கிறது. உங்களுடைய குழந்தைகள் இருப்பவர்கள், 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கிறதா? இந்த குழந்தைகளுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். அந்த குழந்தைகளுக்கு தேவை அன்பு மட்டும்தான், இரக்கம் மட்டும்தான். இரக்கத்தால் சாதிக்கலாம். அவனுக்கு பணம் தேவையில்லை, அவனுக்கு வீடு தேவையில்லை, அவனுக்கு வாகனம் தேவையில்லை. அந்த நேரத்திலே அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இரக்கம் என்ற அந்த இயல்பை அந்த நேரத்தில் ஏற்படுத்தி இருப்பது சாதாரணமான ஒன்றுக்காக அல்ல. எந்த வீட்டில் தாயும் தந்தையும் சிறுவர்களுக்கு முன்னால் இருந்து சண்டை பிடிக்கிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களை பெரிசாக ஆக்கி அதிலே குடும்ப பிரச்சனை இருக்கிறார்கள், தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறது, ஊத்த பேச்சுகள் வருகிறது, அந்த குழந்தைகளுக்கு பேசத்தான் தெரியாது. சிலருக்கு ஒரு வித்தியாசமான பிழையான முடிவெடுக்கிறாங்க. அந்த புள்ள சின்ன புள்ள, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு விளப்பம் இல்லை. அவனுக்கு தெரியாத ஒன்றே ஒன்று பேச மட்டும்தான். அவன் ஒரு டேப் ரெக்கார்டர், அவன் வீடியோ பண்றான். வீட்டுல சிங்களம் பேசுறாங்க, அவன் 10 வயசுல சரளமா சிங்களம் பேசுறான். யாரு படிச்சு கொடுத்தது கிராமர்? அவன் பார்க்கிறான். வாழ்க்கையில் ஒரு தடவை கேட்ட வார்த்தை அவனுக்கு வெளிவருகிறது. அன்பானவர்களை, எப்படி இந்த பேச்சுக்கள் வெளிவருகிறதோ மொழியாக அவனது செயல்பாடுகள் ஒரு நாள் வெளிவரும். எப்பவுமே வாப்பா அடிச்சடிச்சு தான் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறார். அவன் பெரிதாகினதுக்கு புலவன் நினைப்பார், எங்க வாப்பா எங்களுக்கு தும்பு கட்டையால அடிச்சார், அதனாலதான் இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கிறோம், இவனுக்கும் கொடுத்தா தான் சரி. நான் ஒரு ஆசிரியராக, நான் ஒரு முதர்ரிஸாக, முஅல்லிமாக மாறுறதுக்கு பின்னாலும் எனக்கு யோசனை, நான் ஓதும் பொழுது, நான் படிக்கும் பொழுது எனக்கு அடிச்ச அடியில தான் நான் இப்படி இருக்கிறேன், நானும் கொடுத்தா தான் இவனெல்லாம் சரி வருவான். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் அந்த வயசில் கண்டு படித்த சில விஷயங்களை விட்டு கொடுக்க மனசு நினைக்காதே, பேசுற இடம் கொடுக்காதே. அதனால் தான் அந்த நேரத்தை பக்குவப்படுத்துங்கள் என்று சொல்கிறது சரியே. சின்ன பருவம் அல்ல அது, அதுதான் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வயது. நமது ஊரிலே அல்ஹம்துலில்லாஹ் மக்தபுகள் நடக்கிறது, ஏனைய அதாவது சிறிய சிறிய மதரசாக்கள் நடக்கிறது. இத்தனைக்கும் அப்பால் நமது குழந்தைகளில் அதிகமான எண்ணிக்கையில் நிறைய பேர் விடுபடுகிறார்கள். எங்கிருக்கிறார்கள் அவர்கள்? என்ன செய்கிறார்கள்? அன்பானவர்களை, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சாதாரணமான வாழ்க்கைக்கு பழகிய பெற்றோர்கள் மூலமாக ஒரு சாதாரண சிந்தனையுள்ள, கீழ்த்தரமான சிந்தனையுள்ள ஒரு சமூகம் உருவாகிறது என்றதை அன்பான நண்பர்களே மறந்துவிட வேண்டாம். அடுத்த கட்டமாக ஒரு குழந்தை 10 வயதை தாண்டும் பொழுது, 12, 13, 14 டீனேஜ் வயது என்று சொல்கிறோம், கட்டிலமை பருவம் தமிழில் சொல்வார்கள். இந்த பருவம் நேரத்தோடு உள்ள பருவம் போன்றதல்ல. இந்த பருவத்தில் சில கட்டுப்பாடுகள் பெற்றோர்களுக்கு தேவை. சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சின்ன சின்ன இன்பங்களுக்காக தனது குழந்தைகளின் எதிர்காலத்தை நாசமாக்கிறார்கள். இந்த உமாக்கும் வாப்பாக்கும் டிராமா பார்க்காம தூக்கம் போகாதே, அதனால பிள்ளையும் பக்கத்தில் வச்சு கொண்டு பார்க்கிறான். இவங்க நினைக்கிறாங்க இவர்களுடைய இன்பம் என்று. அன்பான சகோதரர்களே, நீங்கள் பார்ப்பது ஏதோ ஒரு சிந்தனையில், அந்த பிள்ளைக்கு கதை தெரியாது, அந்த பிள்ளைக்கு அங்க போற பேச்சு தெரியாது, அந்த போட்டோ தெரியும், அந்த சூரத்து தெரியும், அந்த ஆள் தெரியும். எப்பொழுதுமே ஒரு குழந்தைக்கு சிறு வயதில், அதாவது ராயல் மாடலாக இருப்பவர், ஒரு 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 வீரனாக ஒரு இருப்பவர் அவரது அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தான். நாம் வேற எதையோ காட்டி பழகும் பொழுது அந்த குழந்தை அதற்குத்தான் பழகும். எங்க ஊர்ல ஒருத்தர் கேட்டாராம், நான் இது பொறுப்பு என்றதனால சொல்றேன், வேறு பெருந்தனம் அல்லது வேறு வித்தியாசமாக யாரும் தயவு செய்து நினைக்க வேணாம், சில உரிமைகளோடு தான் இங்கு பேசுகிறேன். ஒரு வாலிபனை பார்த்து கேட்டாராம், உன் வாழ்க்கையில நீ எப்படி எப்படி உன் லைஃப் போகுது? அவன் சொன்னானாம், அந்த பொடியன் என்று சொன்னான், அந்த 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 குறித்த வாலிப நண்பர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அதற்கு நான் சொன்னேன், நான் இந்த வாழ்க்கையில குறித்த இந்த திகதிக்கு, இந்த இந்த நேரங்கள், இந்த காலங்களுக்கு பின்னால நான் படம் பார்த்ததில்லை, பெண்களை ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. அதை கேட்டுட்டு அவரு கேட்டாராம், நீ எல்லாம் ஒரு பொடியனாடா, இப்படி செய்யாம ஒருத்த நீக்கிறா உலகத்துல, எதற்கு வழிகாட்டுகிறோம், என்ன தைரியத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறோம்? நிச்சயமாக இதற்கு கேள்வி உண்டு. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இது நல்லவர்களை உருவாக்கும் முயற்சியா அல்லது இருப்பவர்களை கெடுக்கும் முயற்சியா? 12 வயது தாண்டும் பொழுது அந்த குழந்தையிடத்தில் வித்தியாசமான சில உணர்வுகள் வருகிறது. அதனாலதான் அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனை, இது ஒவ்வொரு ஊரிலும் இந்த பிரச்சனை பேசப்படுகிறது. பொடியுமார் கேட்கிறாங்கல்ல, இல்ல எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாங்கல்ல, எவ்வளவு சொன்னாலும் வாராங்கல்ல, நிறைய குறைகளை சொல்கிறார்கள். இது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. இதற்கு காரணம் யார்? அன்பானவர்களே, சரிய சொல்கிறது, அந்த 10-12 வயது டீனேஜ் கட்டிலமை பருவத்தில் அவர்களுடைய சிந்தனை வித்தியாசம், நேரத்தோடு தனக்கு ஹீரோவாக இருந்த தந்தையுடைய குறைகள் எல்லாம் இப்பொழுது தெரிய வரும். நேரத்தோடு வாப்பாவை புகழ்ந்திருப்பார், அனைத்துமே வாப்பாதான் அவருக்கு. இந்த கட்டிலமை பருவத்தில் அவருடைய வாப்பா மட்டும்தான் குறவுள்ள வாப்பா மாதிரி விளங்கும், எல்லா குடும்பமும் அழகான குடும்பம் மாதிரி விளங்கும், அவருடைய குடும்பம் மட்டும் குறையுள்ள குடும்பம் மாதிரி விளங்கும். அன்பானவர்களே, குறிப்பாக இந்த பருவத்தில் நட்புகள் தேவைப்படக்கூடிய பருவம் அது, நண்பர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பருவம் அது. இதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு மருந்து, அந்த குழந்தையை பெற்றவர்கள், அந்த குழந்தையின் பொறுப்புதாரிகள் அந்த குழந்தைக்கு நண்பனாக மாறுவது மட்டும்தான். மேற்கத்திய கலாச்சாரத்தில் உள்ளதுதான் டீனேஜ் பருவத்தில் சுதந்திரமாக விடப்பட வேண்டும் என்ற கொள்கை. சரிய சொல்கிறது, ஒரு பெண் பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும் பாப்பாவும் உம்மாவும் பொறுப்பு. அந்த குழந்தையுடைய டைரியை பெருட்டி பார்க்க, எனக்கு திராணி இல்லாவிட்டால் நான் என்ன தந்தை? யாரோடு பேசுகிறான், எங்கிருந்து வருகிறது, இதை பார்க்காவிட்டால் நான் யார்? அன்பான சகோதரர்களை, பெரியவர்களை, ஆழ்மனதில் இதை பதிய வைப்போம். நிச்சயமாக இந்த அமானித மோசடிகள் கியாமத்தில் நமக்கு எதிராக வரும். நாம் எத்தனை ஹஜ்ஜுகள் செய்திருக்கலாம், எத்தனை உம்ராக்கள் செய்திருக்கலாம், எத்தனை நல்லமல்கள் செய்திருக்கலாம், இந்த குழந்தைகள் என்றது, ஒரு குழந்தை கெட்டு போவது ஒரு சமூகத்தை சீர்கெடுக்கிறோம். சிலருக்கு எது நடந்தாலும் கவலை இல்லை, காதல ஈய போன் அடிக்கிறான், அவர் ஏதோ ஒரு நிம்மதியில் ஒரு பரவசத்தில் பறந்து கொண்டிருக்கிறான். பாப்பா அம்மா நினைக்கிறாங்க கவலையே இல்லாத ஸ்ரீதேவி. அன்பான சகோதரர்களே, பொறுப்புணர்ச்சி இல்லாமல் குழந்தைகள் வளர்கிறார்கள், வாலிபர்கள் வளர்கிறார்கள், இது ஒரு குற்றச்சாட்டா? அதற்குரிய தீர்வு பெற்றோரின் கரத்தில் இருக்கிறது. வீட்டில் மசூரா செய்யும் பொழுது பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் அதிகாரிகள் அல்ல, குழந்தைகளை வைத்து ஆலோசனை செய்வோம். ஒரு சாதாரணமாக ஒரு பயணம் போவதாக இருந்தாலும் நாம் எங்கு போகலாம்? நல்ல இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், ஆகுமான பயணங்களுக்கு அவர்களை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்கள், நிச்சயமாக உங்களது நண்பர்களாக உங்களது மாணவர்களாக அவர்கள் வளர்வார்கள். எப்பொழுது அன்பானவர்களே இவைகளை விட்டு வித்தியாசப்பட்டு பிழையான எண்ணத்தில் இப்ப இவெல்லாம் குடும்பத்தோட சேர்றதுக்கு விருப்பம் இல்லை, இவனுக்கு எங்களை விட கூட்டாளி மாறுதான் பெருசு என்ற எண்ணம் வருவது பிழை. அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும். 12-13 வயசு என்பது அப்படிப்பட்ட வயசு. அது ஒரு மிகப்பெரிய தவறுதான். சிறு பிராயத்தில் பிள்ளைகளை பெரியவர்கள் போல நாம் நினைப்பது. அவன் பெரியால் இல்லை சகோதரர்களே. மலசலம் கழிப்பதிலிருந்து படித்துக் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி உட்கார்றது? இது படித்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லமன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஷைன் ஹத்தல் கிராஆ, பாத்ரூம்ல போயிட்டு எப்படி உட்கார வேணும் இதை படித்து தந்தார்கள். அபு சலமா சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், எனது கை அங்கும் இங்குமாக போனது, எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை எனக்கு படித்து தந்தார்கள். இதெல்லாம் படிக்க வேண்டிய பாடம். இவர் எத்தனையோ விஷயங்களும் படிச்சிருக்கிறார், முடிச்சிருக்கிறார். சாதாரணமான விஷயங்கள் தெரியல. கல்யாணம் முடிச்சு போறார். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, 2-3 ஆகல, மிகப்பெரும் செலவுகளில் செய்யப்பட்ட திருமணங்கள் தலாக்கில் போய் முடியும். அவர்களை குறை சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு பொறுப்புதாரிகளான நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம்? பெண் பிள்ளை வயதுக்கு வரும் பொழுது தாய்மையை படித்துக் கொடுங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். தாயாக வரும் பொழுது ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? இதை ஒரு உம்மா பக்கத்தில் வச்சு படிச்சு கொடுக்க வேண்டும். ஒரு வாப்பா மகனுக்கு படித்து கொடுக்க வேண்டும். இன்று நம் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறோம், வாப்பாவோட பேசி மிச்சனால், வாப்பாவோட சலாம் சொல்லி மிச்சனால், முகத்தை பார்த்து பேசுறதில். இவர் எங்கோ பார்த்துக் கொண்டிருப்பார், அவர் எங்கோ பார்த்துக் கொண்டிருப்பார், போனியா, ஆம் போனேன், ஆவாரேன், இப்படியே பிரிந்து விடுவார்கள். இல்லை சகோதரர்களே, நண்பர்களாகவும் ஆசிரியர்களாகவும் நமது குழந்தைகளோடு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் மிளிரும். ஒரு பெரியவர், ஒரு 5-10 கூடுதலாக எடுப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஒரு பெரியவர் தனது மகனுக்கு செய்த ஒரு வசியத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமணம் முடிக்கக்கூடிய வயதில் உள்ள மகனை பார்த்து வாப்பா சொன்ன ஒரு வசியத் சொன்னார்கள், மகனே, பெண்களில் 6 விதமான பெண்களை நீ கல்யாணம் முடிச்சிடாதே, திருமணம் முடிச்சிடாதே. 1 அன்னான வமன்னான வஹன்னான வபர்ராக வஹத்தாக வஷத்தாக. 6 விதமான தன்மைகளை சொன்னார்கள். அன்னான, சில பெண்கள் எப்பொழுதும் முணங்கிக் கொண்டே இருப்பார்கள். எனக்கு காய்ச்சல் ஆகிக்குது, இன்றைக்கு ஆக்கே இல்லாது, எனக்கு சரியான தூக்கமஸ்து, நேற்றிலிருந்தே தலைவலி, உங்களை பார்த்தா ஒரு ஜாதி வெறிச்சலா வருகிறது, பிள்ளையோட ஈக்கே இல்லாது, எப்பொழுதும் எதுக்கு எடுத்தாலும் முணங்குவார்கள். இப்படிப்பட்ட பெண்களை திருமணம் முடிக்காதே. நான் சொல்கிறேன், ஒரு வாப்பா மகனை பார்த்து இதை படிச்சு கொடுக்கிறதாக இருந்தால் அப்படிப்பட்ட பெண்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த பெண்களின் தன்மையை மாற்றக்கூடிய திறன் தாய்க்கு இருக்கிறது. உம்மா கூப்பிட்டு சொல்ல வேணும், உலகத்துல கஷ்டம் வரும், துன்பம் வரும், பிரச்சனை வரும், தலைவலி வரும், இதையெல்லாம் சகித்துக் கொள்வதுதான் குடும்ப வாழ்க்கை, சொல்லிக் கொடுக்க வேணும் உம்மா. 2 சொன்னார்கள், மன்னான, உபகாரமாக பேசக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். உங்களை முடிக்க முன்னால நிறைய இடத்துல இருந்து பார்க்க வந்தாங்க, எங்கட வாப்பா அங்கேயும் யோசிச்சார், இங்கேயும் யோசிச்சார், உங்களைத்தான் முடிவு செய்தார், இப்படி பேசக்கூடாது ஒரு கணவனுக்கு முன்னால். நாம் ஏன் இதையெல்லாம் தெளிவாக சொல்கிறோம்? இப்படிப்பட்ட சில சில்லறை விஷயங்களுக்காகத்தான் தலாக்கு நடக்கிறது என்றது சமூகத்தில். பெரிய பெரிய பிரச்சனைகள் அல்ல. ஒரு காலி ஹோட்டல்ல நடந்த ஒரு பிரச்சனையை ஒருவர் சொல்கிறார். அதுல தங்க நடந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு குடை. மருமகன் வாங்கி வந்த ஒரு குடைய மாமி வீட்டுல யாரோ கொண்டு போய் தொலைச்சிட்டாங்க. காலி கோட் வரைக்கும் போய் தலாக்காக முடியுது. மன்னானா. 3 சொன்னார்கள், ஹன்னான, இந்த தன்மைகள் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடாது என்று பெண் பார்க்க போபவர்களுக்கு அல்ல, பெண்களிடத்தில் இந்த தன்மை இயல்பில் இருக்கிறது, அவைகளை இல்லாமலாக்க முயற்சி செய்ய வேண்டிய பொறுப்பு தாய்மாருக்கும் தந்தைமாருக்கும் இருக்கிறது. அன்பானவர்களே, ஹன்னானா, திருமணம் முடித்த பின்னாலும் இன்னும் ஒருவன் தனது மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவள். தேவையில்லாத தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணோடு நீ சேர்ந்து வாழ நினைக்காதே. வாலிபனுக்கு படித்துக் கொடுங்கள், மகனுக்கு படித்துக் கொடுங்கள், தேவையில்லாத நட்போடு சம்பந்தப்பட்டு விடாதே. வாழ்க்கையின் எதிர்காலம் புளித்து போய்விடும். எதற்கெடுத்தாலும் அலங்காரத்தை யோசிப்பவள். அலங்காரம் ஒரு வயது வரும் பொழுது பெண்களிடத்தில் இயல்பாக அந்த நிலை வரும். கண்ணாடிக்கு முன்னால் நிக்கிற நேரம் கூடும், முடிய பாப்பால், முகத்தை பாப்பால், அதை பாப்பால், இதை பாப்பால், இந்த நேரத்தில் அவளை கூப்பிட்டு சொல்ல வேணும், மகள் உங்களுடைய நேரங்கள் கூடுதலாக இதுல செலவழியுது, இதை குறைச்சுக்கோங்க, இதை தவிர்த்துக்கோங்க, இது கஷ்டம் சிரமம். நிச்சயமாக ஒரு உமாவும் பாப்பாவும் ஃப்ரெண்ட்லியாக கூட்டாளியாக இருந்து அளவைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிச்சயம் அந்த குழந்தை கேட்கும். அடுத்தது சொன்னார்கள், வலா ஹத்தாகா, பொருளாசையுள்ளவள். அதுக்கும் அதிகமாக இன்னும் ஒன்று சொன்னார்கள், வலா ஷத்தாகா, அதிகமாக தேவைக்கு அதிகமாக பேசுபவள், வாயாடி கூடுதலாக பேசுபவள். இவைகளும் பிரச்சனைகளுக்கு காரணம். அன்பான சகோதரர்களை, ஒரு சில விடயங்களை தான் இங்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த அத்தனை தன்மைகளும் ஒரு பெண்ணிடத்தில், ஒரு மகளிடத்தில் சுயமாக வருவதல்ல, பெரும்பாலும் அவள் யாரோ ஒருவளை பார்த்து, அவளது மாமியை பார்த்து, அவளது உமாவை பார்த்து, அவளது வாப்பாவை பார்த்து வராசத்தாகத்தான் எடுக்கிறாள். ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் வளரக்கூடிய இந்த தன்மைகளுக்கு உம்மா காரணம், உம்மாட்ட அந்த தன்மைக்கும், அதனால தான் அந்த தன்மை மகளிடத்தில் வந்திருக்கும். அன்பானவர்களே, இவைகள் இனங்காணப்பட்டு முறையாக ஒரு சில காலங்களில் அந்தந்த வயதுகளில் அவைகள் தடுக்கப்படாவிட்டால் நிச்சயமாக அதை 50 வளைக்க முடியாது. அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, இறுதியாக நாம் இன்னும் 10-15 வருடங்கள் கூடும் பொழுது எமது ஊரிலே யோசிக்க வேண்டும். முன்னேற்றம், கண்குளிர்ச்சி மிக்க சமூகம், நல்ல ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது என்பதனுடைய கருத்து என்ன? வசதியானவர்கள், பணக்காரர்கள் அதிகரிப்பதல்ல, நமது ஊரிலே நல்லவர்கள், கண்குளிர்ச்சியான சமூகம் உருவாகி இருக்கிறது என்றால் முன் சஃப்பில் இருந்து தொழக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர் உருவாகிறார்கள்? இப்ப பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க வாலிபர்கள் முன் சஃப்பில. குறை சொல்வதற்காக சொல்லவில்லை அன்பான வாலிபனே. இந்த காலத்தை, நேரத்தை நானும் நீங்களும் முறையாக, பக்குவமாக பயன்படுத்துவோம் என்றால் ஒரு நாள் வரும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நம்முடைய பணத்திலே நமது வாலிபர்கள், நமது குழந்தைகளை நாம் வளர்க்கிறோம். ஒரு நாள் வரும், அவர்களுடைய பராமரிப்பில் நானும் நீங்களும் இருக்க போகிறோம். அந்த நேரத்தில் எங்களை அவர்கள் கைவிடாமல் காக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதோ பில் பே பண்ணுவதை பழக்க வேண்டாம். பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு பொசிஷன்ல, பெரிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தந்தையை முதியோர் இல்லத்திலே சேர்த்திருக்கிறார். ஜனாசா மையத்தாகிவிட்டார். வாப்பா கோல் பண்றாங்க, அங்கே இருந்து மகனுக்கு, மகன் வாப்பா மூத்து வந்து நீங்க ஜனாசா எடுத்துட்டு போங்க. பல மணி நேரங்கள் ஆகிறது, வந்து சேரவில்லை. திரும்ப அவரிடமிருந்து கோல் வருகிறது. அவர் சொன்னார், எனக்கு வர முடியல, நீங்களே பார்த்து கீட்டு அதை அடைக்கிறீங்க, நான் பில் பே பண்றேன், எவ்வளவு செலவோ அந்த செலவை நான் தாரேன். எதற்கு பழகுகிறோமோ, எதற்கு பழக்குகிறோமோ, அதுதான் நமது மௌத்துடைய நேரத்திலும் நாம் அனுபவிக்க வேண்டி வருகிறது. அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, அதனால் குறிப்பாக நாம் செய்ய வேண்டிய நிர்வாகம் சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் முழுமையான ஒத்துழைப்போடு அவர்கள் இருக்கிறார்கள். நாம் அனைவர்களும் பெற்றோர்களாகிய நாம், வாலிபர்களாகிய நாம், சமூகத்திலே செய்யும் ஆளுமை திறன் மிக்க நிறைய பேர் இருக்கிறோம். செயன்திறன், வினைத்திறன் மிக்கவர்கள் இவர்கள். முன்வருவோம். யார் யாரிடத்தில் எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யலாம், யார் யாரிடத்தில் என்னென்ன முயற்சிகள் செய்தால் எப்படியான இந்த தீனுடைய மார்க்கத்துடைய பற்றை உருவாக்கலாம், குறைந்தபட்சம் தொழுகைக்கு மக்களை கொண்டு வந்து சேர்க்கலாம், என்னென்ன முயற்சிகள் செய்யலாம் என்பதை ஆலோசிப்போம். அந்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நமது மீசானுடைய தராசு நிரப்பப்படுகிறது, நன்மைகள் நிரப்பப்படுகிறது என்பதை மனதிலே வைப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் சிறந்த பெற்றோர்களாக, சிறந்த குழந்தைகளாக ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.